துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
துயலுக்கா எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
பிரிவு 4 இறை வார்த்தைகள் 31-37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசிரேத் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எங்களுக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை பொழுதில் நாம் இந்த ஆண்டவர் இயேசுனுடைய கல்வாரி பயணத்தில் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நாளுக்கான அவர் நமக்கு தருகிற நிறைவான அருளும் ஆசிரும் நம்மோடு இருக்கட்டும். இன்றைய சூழல்களில் ஒரு 3 விதமான இயல்புகளை கொண்ட மனிதர்களை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக மனித இயல்பை கொண்ட மனிதர்கள், இரண்டாவதாக சாத்தானின் இயல்பை கொண்ட மனிதர்கள், மூன்றாவதாக இறை இயல்பு ஆண்டவரையுடைய இயல்பை கொண்ட மனிதர்கள். 3 விதமான மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது. மனித இயல்புகளை கொண்ட மனிதர்கள், அவர்கள் யார் என்றால் அவர்கள் தன்னை மையப்படுத்தியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் என்ன சிந்தித்தாலும் என்ன செய்தாலும் என்ன பேசினாலும் தன்னை மையப்படுத்தியதாக இருக்கும். செல்ஃப் சென்டர்ட், அவர்களை மையப்படுத்தியதாக இருக்கும். அதை பற்றித்தான் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அவருடைய நலன்களை மட்டுமே தான் யோசித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கான ஒரு சுயநல போக்கில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மனித இயல்பை கொண்ட மனிதர்கள். இரண்டாவதாக சாத்தானின் இயல்பை கொண்ட மனிதர்கள், இவர்கள் தான் பிறரை மையப்படுத்தி வாழ்வார்கள். பிறரை மையப்படுத்தி என்று சொல்கிற பொழுது மற்றவர்களுடைய வாழ்வை யோசிக்கக்கூடியவர்களாக, அடுத்தவன் எங்கே போகிறான், என்ன செய்கிறான், யார் வீட்டுக்கு போகிறான், என்னென்ன பிளான் பண்ணுறான், எங்கே இடம் வாங்குகிறான், எவ்வளோ சொத்து சேர்க்குறான், எவ்வளோ சம்பாதிக்கிறான், யார் யார் என்ன பேசிக்கிறாங்க, யார் யாரை பற்றி பேசுகிறாங்க என்று சொல்லி பிறர் சார்ந்த காரியங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடியவர்களாக, தம்முடைய கவனத்தை செலுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதுமே பிறரை பற்றி குறை சொல்லி கொண்டிருப்பார்கள். பிறருடைய வளர்ச்சியில் அவர்களை எவ்வாறு மட்டம் தட்டலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பார்கள். அல்லது ஒருவேளை முட்டி மோதி ஒருத்தர் வாழ்விலே வந்துவிட்டால் எந்த அளவிற்கு அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் எல்லாம் சாத்தானின் மனநிலை, சாத்தானுடைய இயல்பை கொண்டவர்கள். மூன்றாவதாக, இறை இயல்பை கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். இறைவனுடைய இயல்பை போல மிக யதார்த்தமாக காரியங்களை அணுகக்கூடியவர்கள், எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கக்கூடியவர்கள், எதையும் எதிர்பாராமல் பழகக்கூடியவர்கள், மற்றவர்களை பார்க்கிற பொழுது புன்னகிக்கக்கூடியவர்கள், இவர்கள்தான் இறைவனுடைய இயல்பை கொண்டவர்கள். ஒரு சில பேரை நம்ம பார்க்கையில் சொல்லலாம், இவரெல்லாம் வாழும் புனிதர் என்று சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்மோடு நம்முடைய இந்த தலைமுறையிலே வாழ்ந்த அன்னை தெரசால் அவங்களெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம், வாழக்கூடிய புனிதர் என்று சொல்லியிருக்கிறோம். இன்றளவும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பலரை நாம் சுட்டிக்காட்டலாம். இறைவனுடைய இயல்பை கொண்டவர்கள், ஒரே வரியில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அடுத்தவருடைய வளர்ச்சியிலே அக்கறையோடு இருக்கக்கூடியவர்கள், எந்த காரியம் செஞ்சாலும் அது பிறருக்கு பயன்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே யோசிக்கக்கூடியவர்கள், செயல்படுபவர்கள் அனைவருமே இறை இயல்பை கொண்டவர்கள் என்று சொல்லலாம். இது ஒரு மூன்று தலங்களிலே உள்ள மனிதர்களை நாம் அன்றாடம் பார்க்க முடியும். இன்றைய முதல் வாசகம், இன்றைய நற்செய்தி பகுதியும் இப்படிப்பட்ட காரியத்தை தான் ரொம்ப ஆழமாக அலசி ஆராய்வதை பார்க்கிறோம். மனித இயல்பை கொண்ட மனிதர்கள் பலரை இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடியும். அதை கூட நம்ம கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். ஆனால் அந்த சாத்தான்குரிய இயல்பை கொண்ட ஒரு மனிதர்களிடத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்குது. இன்றைய முதல் வாசகம் அவர்களை பற்றி மிக அழகாக பேசுகிறது. சாத்தானுக்குரிய இயல்பை கொண்டவர்கள், நம்ம எல்லோருமே கடவுளால் அருளப்பட வேண்டும், கடவுளுடைய காரியங்களில் ஈடுபட வேண்டும், கடவுளை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும், இறை இயல்பில் வாழ வேண்டும் என்று சொல்லி எந்த அளவிற்கு நாம் உந்துதலாக ஈடுபடுகிறோமோ அந்த அளவிற்கு மற்றொரு புறம் சாத்தானுடைய சோதனை நம்மை கீழே வீழ்த்தி போடக்கூடியதாக இருக்கிறது. வாழ்வில் எழுந்து விட முடியாத அளவிற்கு மிக மோசமான ஒரு காரியத்தை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில், தூய ஆவியாரை அனைத்தையும் துருவி ஆகிறார், கடவுள் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே என்று வேறு எவரும் அறிய முடியாது என்றோ, அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியன்றி வேறு எவரும் அறியார். கடவுளுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடியதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவது போல, மனிதனுடைய இயல்பை நம்முடைய மனம் வெளிப்படுகிறது என்று சொல்லி, வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி திருத்தூதர் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆகிய அந்த மனம் கெட்டுப்போனால் நம்முடைய வாழ்வு கெட்டுப்போகும். அந்த மனதை, அந்த உள்ளத்தை, சிந்தனையை சீராக்குவது, சிந்தனையை வளப்படுத்துவது இறை இயல்பு. அதே சிந்தனையை சீர்குலைப்பது, நம்முடைய வாழ்வை சின்னாபின்னமாக மாற்றுவது, நம்முடைய வாழ்வு மற்றும் அல்லாமல் நம்மை சார்ந்த மற்ற மனிதருடைய வாழ்வையும் சின்னாபின்னமாக மாற்றுவது சாத்தானுக்குரிய இயல்பு. ஆக சாத்தானுடைய இயல்பை நாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவருடைய, அந்த இறைவனுடைய இயல்பை நாம் தன்னகத்தை வைக்கிற பொழுது, தூய ஆவியானவர் நம் உள்ளத்திலே வருவார். அவர் நமக்கு உண்மையை வெளிப்படுத்துவார், அவர் தந்தையை வெளிப்படுத்துவார், அவர் மகனை வெளிப்படுத்துவார், அவர் கனிகளை தருவார், அவர் ஆசீர்வாதங்களை தருவார், அவர் வரங்களை தருவார் என்றெல்லாம் விவிலியமானது நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்திக்கு உள்ள நாம் வாசித்தோம் என்றால் சற்று வித்தியாசமான ஒரு காரியம் நமக்கு புலப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நல்ல மனிதர்கள் கூட உண்மையை ஏற்க மறுக்கிறார்கள், உண்மை என்று தெரிந்தும் கூட உண்மையை மறுக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தீய ஆவியினுடைய வாயிலிருந்து ஒரு அருமையான ஒரு விசுவாச அறிக்கை வெளிப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய வல்ல செயல்களை பார்த்த அந்த தீய ஆவி ஒரு அருமையான விசுவாச அறிக்கை, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். தீயவருடைய வாயிலிருந்து ஒரு நல்ல செய்தி வருவது மிக மிக அரிது, நாம் எதிர்பார்க்கவே முடியாது. கெட்டவன் என்றைக்கும் கெட்டதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான், கெட்டதை பற்றி தான் சிந்திச்சிட்டு இருப்பான், அடுத்தவனை எப்படி மட்டம் தட்டு தான் நினச்சிட்ருப்பான், அடுத்தவனை எப்படி அசிங்கப்படுத்த தான் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அப்படிப்பட்ட சாத்தானுடைய இயல்பை கொண்ட அந்த ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லி. ஆக சாத்தானே இன்னைக்கு கடவுளை பற்றிய ஒரு அருமையான விசுவாச பிரகடனத்தை அறிக்கிடுகிறது என்றால், இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஆழமாக நம்முடைய இதயத்திலே வாழ்விலே தாங்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இன்றைக்கு நாம் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடத்தில் மிக அதிகமான ஆழமான மனித இயல்பும் இருந்தது, இறை இயல்பும் இருந்தது. இந்த இரண்டும் இருந்ததனுடைய காரணத்தில்தான் அவர் மிகப்பெரிய அதிகாரத்தை கொண்டிருந்தார். எல்லா மனிதர்களுமே பேசிக்கொண்டார்கள். எப்படி பேசிக்கொண்டார்கள்? இவர் எப்படி பேசுகிறார் பாருங்கள். அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீயாவிகளுக்கு கட்டளையிடுகிறாரே என்று சொல்லி பேசிக்கொண்டார்கள். இவரிடத்தில் அதிகாரம் இருந்தது, இவரிடத்தில் வல்லமை இருந்தது, இயேசுவிடத்தில். ஆக மனித இயல்பும் இறை இயல்பும் மிகுந்த ஒரு அசாத்திய மனிதராக, மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக, மிகப்பெரிய ஒரு விடுதலை வீரராக இயேசு இருந்தார் என்றால் அது மிக இல்லை. அன்பிற்குரியவர்களே, நாம் ஒரு மிகப்பெரிய போராட்டங்களோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே போராட்டம் மிகுந்த ஒரு அடியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் சாத்தானுடைய அந்த சோதனைகளுக்கு நாம் அடிமையாகி வீழ்ந்து போகி அந்த இயல்பை கொண்டிராமல் அதனோடு போராடி வெட்டி கொண்டு மனித இயல்பையும் அதோடு இணைந்த இறை இயல்பையும் அல்லது இறை இயல்பையும் அதோடு இணைந்த மனித இயல்பையும் கொண்டு வாழ்கிற பொழுது இந்த உலகத்தில் நாம் சாதனையாளர்களாக மாறலாம் என்பது முற்றிலும் உண்மை. ஒரு நிகழ்வை உங்களோடு நான் ஆழமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் வாசித்த ஒரு சம்பவம், கெவின் கெல்லர், அவருடைய பெயர் கெவின் கெல்லர், ஒரு மிகப்பெரிய புகைப்பட நிபுணராக நான் வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார். ஒரு ஃபோட்டோகிராஃப், ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு கேமரா வச்சுருந்தார். இந்த உலகத்தில் ஒரு அரிதான ஒரு புகைப்படத்தை இந்த உலகத்தில் நான் எடுத்து காட்டணும், அந்த உலகம் என்னை பற்றி பேச வேண்டும், இந்த படத்தின் வழியாக இந்த படத்தை யார் எடுத்தாங்க என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த உலகம் என்னை பெருசாக பேச வேண்டும், நான் இந்த உலகத்தினுடைய வரலாற்றிலே இடம்பெற வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது. அதன் அடிப்படையில் இந்த உலகத்திற்கு ஒரு அரிதான ஒரு புகைப்படத்தை தர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார், கெவின் கெல்லர். அவர் அந்த புகைப்படத்தை எடுவதற்காக காடு, மேடு, மலை, பள்ளத்தாக்கு, கடல் என்று சொல்லி உலகத்தினுடைய பல இடங்களுக்கு சென்று தன்னுடைய தேடலில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் ஒரு செய்தி அவருடைய காதில் விழுகிறது. சூடான் நாட்டில், தெற்கு சூடான், சவுத் சூடான் என்று சொல்வார்கள், அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம். மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு வறுமை தாண்டவமாடுகிறது, எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாத ஒரு சூழல். அந்த கருப்பின மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் நீங்கள் ஒருவேளை சென்றால் நீங்கள் யோசிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு புகைப்படம் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு செய்தி அவருடைய காதில் விழுகிறது. எனவே அங்கு செல்ல திட்டமிடுகிறார், அங்கு செல்கிறார். அங்கு சென்று தனது தேடலை, ஆய்வை அவர் மேற்கொள்கிறார். ஏதேனும் ஒரு அரிதான புகைப்படம் தன்னுடைய கண்ணில் பட்டுவிடாதா என்று சொல்லி அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஒரு காட்சி அவருடைய கண்ணில் தென்படுகிறது. என்ன காட்சி என்றால், அந்த சவுத் சூடான் நாட்டில் பஞ்சம், வறுமை தாண்டவமாடி கொண்டிருக்கிறது, மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழலில் அந்த அரசானது ஆங்காங்கே டென்ட் அமைத்து, கொட்டகைகள் அமைத்து உணவு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள், தண்ணி ஆதாரங்களெல்லாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பயனடைந்து வாழ்ந்து கொண்டிருக்க அந்த சூழலில் கைவிடப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு 4 வயது இருக்கும், 4 வயது கூட அதிகம், 2.5-3 வயது இருக்கும், அப்படி வயது கொண்ட ஒரு குழந்தை, எந்த விதமான உணவோ தண்ணீரோ ஆதாரமோ இல்லாமல் தலை மட்டும்தான் பெருசாக இருக்குது, உடம்புலாம் அப்படியே சூம்பி போச்சு, எலும்பு மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லது தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த நாவை ஒரு சுட்டு தண்ணீரால் நனைத்து கொள்வதற்காக ஒரு தேடலோடு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கொட்டகையை நோக்கி அது நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி எந்திரிச்சு நிற்கிது, முடியலை, கீழே விழுது, அந்த அளவுக்கு உடம்பில் தெம்பு இல்லாமல் வலுவற்ற நிலையில் அப்படியே தத்தி தடுமாறி தவழ்ந்து அந்த கொட்டகையை நோக்கி சென்று கொண்டு இருக்குது. அந்த வறண்ட நாவினை நினைத்து கொள்வதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தோடு அந்த குழந்தை சென்று கொண்டு இருக்கிறது. அதை பார்த்த ஒரு பிணம் தின்னக்கூடிய கழுகு, இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய உணவு கிடைத்து விட்டது, இன்றைக்கு ஒரு பெரிய விருந்தை நம்ம வச்சிடலாம் என்று சொல்லி அந்த குழந்தையை இந்த அளவிற்கு நாம் கொத்தி தின்னுவிடலாம் என்ற ஒரு நோக்கோடு ஒரு பிணம் தண்ணி கழுகு அந்த குழந்தையை துரத்தி கொண்டு வருகிறது. பின்னாலே நடந்து செல்லுது. அந்த குழந்தை இப்போ கீழே விழுமா, அப்புறம் கீழே விழுமா, இப்போ செத்து போவோமா, அப்புறம் செத்து போவோமா, எப்போ நம்ம கவி தூக்கிட்டு போகலாம் என்ற ஒரு வெறியோடு, அதுவும் ஒரு பசி தாகத்தோடு அந்த குழந்தையை நோக்கி வாயை பிளந்தவராக சென்று கொண்டு இருக்கிறது. ஆக ஒரு குழந்தை அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது, ஒரு சொட்டு தண்ணீருக்காக அது ஊர்ந்து கொண்டிருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு கழுகு அந்த குழந்தையை எவ்வாறு நாம் கவ்வி தூக்கிச் செல்லலாம் என்ற ஒரு வெறியோடு சென்று கொண்டிருக்கு. இந்த ஒரு காட்சி அவருடைய கண்ணில் படுகிறது. இவர் நினைக்கிறார், இந்த உலகத்தில் ஒரு மிக அரிதான ஒரு புகைப்படம் இருக்கும் என்றால் கண்டிப்பாக இதுவாகத்தான் இருக்கும். எனவே இதை நான் எடுத்து இந்த உலகத்திற்கு நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேமராவை எடுத்து ஜூம் பண்ணி அந்த ஒரு காட்சியை கிளிக் செய்து விடுகிறார். சென்றுவிட்டு எல்லா பத்திரிகைகளுக்கும் கொடுக்கிறார். நியூயார்க் நகரத்தில் அன்றைய காலையில் எல்லா பத்திரிகையிலையும் இந்த ஒரு படமானது வருகிறது. தென்னமரிக்க சவுத் சூடான் நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் நிகழ்கிறதா, இவ்வளோ ஒரு கொடுமை நிகழ்கிறதா, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு வறட்சியா, இன்றைக்கு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் இரையாகி கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலைமை அங்கே இருக்கிறதா என்று சொல்லி எல்லா மனிதர்களுமே பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள். ஒட்டுமொத்த நியூயார்க் நகரமும் அதை பற்றி பேசுகிறது. இந்த புகைப்படத்தை எடுத்த அந்த மனிதர் யார் என்ற ஒரு தேடலில்தான் கெவின் கெல்லர் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா மேடையில் இவருக்கும் பாராட்டு செய்யப்படுகிறது. உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு புகைப்படத்தை எடுத்த ஒரு பெருமைக்குரியவர் இவர் என்று சொல்லி கெவின் கெல்லரை மேடைக்கு அழைக்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய விருது வழங்குகிறார்கள். அந்த விருதை பெற்றுக்கொண்ட அவர் ரெக்க கட்டி பறக்கிறார், தர காலில் நிற்கலை. உலகத்தில் எதையோ சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை நான் சாதித்து விட்டேன் என்றது போல் அவர் ரெக்க கட்டி பறக்கிறாரு, தூள்றாரு, ஆடுறாரு, குதிக்கிறாரு. இந்த உலகத்தில் வரலாற்றில் எனக்கான ஒரு இடத்தை நான் பதித்து விட்டேன், என்னுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை நான் அடைந்து விட்டேன் என்று சொல்லி அவர் துள்ளி குதித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட்டத்தில் முன்னாடி இருந்த ஒரு பெண்மணி எழுந்து நின்று, யோ இல்லையா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, எல்லாம் எதையோ சாதிச்சுவிட்டோம்னு சொல்லி துள்ளி குதிச்சிட்ருக்கிறியா, என்னத்தையா சாதிச்சானையே, உயிரோடு போராடி கொண்டிருந்த அந்த குழந்தையை நீ கண்ணால் பார்த்தா தானே, பக்கத்தில் போய் ஒரு கவலை தண்ணி கொடுத்துருந்துட்டு இன்றைக்கி நீ வந்திருந்தேன்னா, நீ மனுஷன், நீ யோக்கியன், இல்லை அதை கூட செய்ய வேணாம், பின்னாடி விரட்டிட்டு போச்ச கழுகு, அதை ஒரு கல்லை விட்டு எரிஞ்சு விரட்டியிருந்தீங்கன்னா கூட நீ மனுஷன், நீ யோக்கியன், நீ சாதனையாளன், எதையுமே செய்யாமல் ஒரு உயிரை கொண்டு விட்டு வந்துட்டு எதையோ சாதிச்சுட்டு தான் வந்து நிற்கிறிய, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை என்று சொல்லி மிக கொடுமையான கடுமையான ஒரு வார்த்தைகளினால் திட்டிவிட்டார். அதை கேட்ட அந்த கெவின் கெல்லர் அமைதியோடு எந்த பதிலும் சொல்லாமல் சென்று விட்டார். அடுத்த நாள் காலையில் ஒரு கடற்கரை ஓரத்தில், ஐ எம் ரியலி சாரி, இந்த உலகம் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி வைத்து விட்டு, தாளில் எழுதி வைத்து விட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இது ஒரு உண்மை நிகழ்வு. அன்பிற்குரியவர்களே, எப்பொழுது நம்மிடத்தில் சாத்தானுக்குரிய இயல்பு மேலோங்குகிறதோ அப்பொழுது நம்மை பற்றி மட்டும்தான் யோசிப்போம், நம்முடைய நலன்களை பற்றி மட்டும்தான் யோசிப்போம், எவ்வாறு நம்மை வளப்படுத்தி கொள்ள வேண்டும், பொருள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னை மையப்படுத்திய ஒரு சிந்தனை தான் இருக்கும், தன்னை பற்றி தம்பட்டம் அடிக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்கும். எப்பொழுது இற இயல்பை நாம் சொந்தமாக்குகிறோமோ, ஆண்டவருடைய அந்த விழுமியங்களை நமதாக்குகிறோமோ, அப்பொழுது நம்மை கடந்த ஒரு வாழ்வை நோக்கி செல்வோம், பிறரை நேசிப்போம், பிறரை அன்பு செய்வோம், பிறருடைய வழியை வேதனையை உணர்வோம். குறிப்பாக இந்த கொரோனா காலங்களில் எத்தனை மனிதர்கள் இன்றைக்கு வீட்டு வாடகை கூட கட்ட முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார்கள், வீதியில் எரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு எல்லோருமே ஆளாகியிருக்கிறார்கள். அன்றாடம் காட்சிகள், தினக்கூலிகள் எல்லோருமே இன்றைக்கு வேலை இழந்து எந்த விதமான வாழ்வாதாரமே இல்லாமல் ஒரு நேர சோற்றுக்கு கூட இன்றைக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் இன்றைக்கும் மற்ற சாராரையும் பார்க்க முடிகிறது. இருக்கக்கூடிய சூழலை பயன்படுத்தி நாம் எவ்வாறு பணம் சம்பாதிக்க முடியும், நாம் எவ்வாறு வளர்ந்து விட முடியும் என்று சொல்லி திட்டம் தீட்டு கொண்டு இருக்கக்கூடிய சாத்தானுக்குரிய இயல்பை கொண்ட மனிதர்களும் ஒரு புறத்தில் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாம் அப்படி இல்லாமல் ஆண்டவரை போல மற்றவருடைய வழியிலும் வேதனைகளும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக, மற்றவருடைய வழியை வேதனையை வலிமையாக மாற்றக்கூடிய பிள்ளைகளாக, மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, முடிந்தவரை நம்மால் பிறருக்கு நம்முடைய உள்ளதையெல்லாம் கொடுத்து ஆண்டவருடைய இறை இயல்பை சொந்தமாக்க இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். நல்ல இறைவன் நம்மை இந்த நாளிலே வழிநடத்தி அருளுக்கு மேல் அருளும், ஆசீர்வாதங்களுக்கு மேல் ஆசீர்வாதங்களும் தந்து நம்மை வழிநடத்தட்டும். ஆமென்.